நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
நேயர்கள் அனைவருக்கும் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் லதா அவர்களின் பணிவான வணக்கம். தைப்பூசம் அன்று வந்து வள்ளலார் ஜோதியடைந்த தினத்தை அனுசரிக்கிறோம். அதற்காக ஜீவகாருண்யமே மோட்சத்தின் திறவுகோல் என்ற ஒரு உரையை நிகழ்த்த ஆசைப்படுகிறேன். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையர் என்பும் உரியர் பிறர்க்கு என்பது வள்ளுவன் வாய்மொழி. மோட்சம் என்பது ஆன்மாவின் ஆனந்த நிலை அல்லது அகவிடுதலை. அது ஒரு அன்பு நிலை. ஆணவம் கண்மம் மாயை என்னும் மும்மலம் அகன்றால்தான் அகவிடுதலை வாய்க்கும். அனைவருள்ளும் ஒரே ஆன்மா இருப்பதை உணர்ந்து கொண்டால் அனைத்து உயிர்களின் மீதும் அன்பு பிறக்கும். அனைத்து உயிரும் தம்முயிர் போல் மதிக்க கற்றுக்கொண்டால் பிணக்குகளின்றி நல்லெண்ணம் நிறைந்த சமுதாயத்தால் நாடும் செழித்து சுற்றுச்சூழலும் பாதுகாக்கப்படும். ஆணவ மலம் என்பது இருதயம் மற்றும் உணர்வு சம்பந்தப்பட்டது, கவலை மற்றும் பாதுகாப்பின்மையை குறிக்கும். மாயை என்பது இறைவனிடமிருந்து வேறாக உணர்வது, அடுத்தவர்களை பார்த்து பொறாமை கோபம் முதலியவை ஏற்படுகிறது. இது மனம் சம்பந்தப்பட்டது. கண்மம் என்பது இயலாமையால் வருவது, இதனால் பயம் மற்றும் மன வருத்தம் வருகிறது. மும்மலங்களால் ஏற்படும் காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் போன்ற துர்குணங்களால் தான் அனைத்து துன்ப நிகழ்வுகளும் ஏற்படுகிறது. எனவே உலகில் ஆனந்தம் நிலவ அனைவரும் துர்க்குணங்களிலிருந்து விடுபட்டு ஆன்ம விடுதலை பெற வேண்டும். ஜீவகாருண்யம் என்றவுடன் அனைவரும் உணவில் மட்டும் சிந்திக்கிறோம், அது தவறு. இதை பல நிலைகளில், அதாவது உணவில், உடையில், சுற்றுச்சூழலில், தொழிலில் மற்றும் குடும்பத்தில், அனைத்திலும் ஜீவகாருண்யத்தை கடைபிடிக்க வேண்டும். முதலில் உணவில் ஜீவகாருண்யம் என்பது குறித்து பார்ப்போம். உணவில் பிராணன் மற்றும் சக்தி இருப்பது அவசியம். உணவு பல வகைப்படும். உயிருள்ள உணவுகள் என்பது பழங்கள், காய்கறிகள் மற்றும் கீரை வகைகள். உயிர் ஊட்டப்படக்கூடிய உணவுகளாக முளைக்கட்டும் பயிர் வகைகளை கூறலாம். மூன்றாவதாக சமைக்கப்படும் உணவுகள், இதில் பிராணன் இருக்கும் ஆனால் சக்தி இருக்காது. நான்காவதாக மாமிச உணவுகள், அது இறந்த உணவு, அதனால் அதில் பிராணன் இருக்காது. ஐந்தாவதாக அடிமைப்படுத்தக்கூடிய போதை வஸ்துக்கள், இதில் மது தேநீர் காபி போன்ற பானங்கள் அடங்கும். இதில் பிராணன் சக்தி இரண்டும் இருக்காது. முதல் இரண்டு வகை உணவுகளை, அதாவது உயிருள்ள உணவுகள் மற்றும் உயிரூட்டப்படக்கூடிய உணவுகளை உண்டு வாழ்ந்தால் பிராணன் சக்தி இரண்டும் இருக்கும். எனவே ஜீவகாருண்ய குணம் இருந்தால்தான் மாமிச உணவுகளை தவிர்க்கும் எண்ணம் வரும். அனைத்து உயிரிலும் இறைவன்தான் ஆன்மாவாக இருக்கிறார் என்ற எண்ணம் மேலோங்கினால் அனைத்து ஜீவன்களையும் பாரதியார் கூறியது போல் காக்கை குருவி எங்கள் ஜாதி, காடு மலைகள் எங்கள் கூட்டம் என்ற சிந்தனை ஏற்படும். அப்போது துர்குணங்கள் நம்மை விட்டு போகும், ஆனந்த நிலை தானாக ஏற்படும். அதேபோல் அவரவர் இருக்கும் இடத்தின் தட்ப வெப்ப நிலைக்கேற்ற விளையும் பயிர்களை உட்கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு நம்முடைய முன்னோர்கள் கம்பு கேழ்வரகு சோளம் போன்ற உணவுகளை எடுத்துக்கொண்டனர். ஆனால் நாம் அரிசி கோதுமை ஓட்ஸ் போன்ற உணவுகளை எடுத்துக்கொள்கிறோம். அரிசியிலும் பாரம்பரிய உணவு வகைகளான கவுனி கைக்குத்தல் அரிசி போன்றவற்றை உட்கொண்டால் நல்லது. சைவ உணவுகளை சக்தியற்றது என்று குறை சொல்கிறோம். அது தவிர ஒவ்வொரு உணவிலும் மாவு புரதம் கொழுப்பு அனைத்தையும் ஒருங்கே எடுத்தால் ஜீரணமாக நேரமாகும். உணவுக்கு பின் பழம் சாப்பிடுவதும் நீர் அருந்துவதும் கூடாது. புளிப்பு காரம் உப்பு இனிப்பு சுவைகளை ஒரே நேரத்தில் சேர்க்கக்கூடாது. கசப்பு துவர்ப்பு சுவைகளை காரத்துடன் இணைத்து உட்கொள்ளக்கூடாது என்று இயற்கை மருத்துவர்கள் கூறுகின்றனர். அசைவ உணவில்தான் சத்து இருக்கிறது என்பது தவறு. சைவ உணவை முறையாக உட்கொண்டால் அது மிகச்சிறந்த பலத்தை கொடுக்கும். சிங்கத்தை விட யானைக்குத்தான் பலம் அதிகம். வாயிலும் ஜீரண மண்டலத்திலும் உள்ள நுண்ணுயிர்களின் அளவு மாறும்போதுதான் நோய் ஏற்படுகிறது. சாத்வீக உணவுகள் ஆனந்தம் அளிக்கும். இராஜசீக தாமசீக உணவுகள் கிளர்ச்சி ஏற்படுத்தும். அடுத்தது உடையில் ஜீவகாருண்யம். உடையில் பருத்தி ஆடை நம் உடலுக்கு நல்லது. காஞ்சி மகா பெரியவர் பட்டாடை உடுத்தக்கூடாது என்று கூறுகிறார். நாம் அணியும் செருப்பும் மாட்டுத்தோளினால் ஆனதாக இருக்கிறது. இவ்வாறு நாம் உடையில் ஜீவகாருண்யம் அனுசரிக்கலாம். சுற்றுச்சூழலில் ஜீவகாருண்யம். அன்பான மனிதன் சுற்றுச்சூழலுக்கு பொறுப்புள்ளவனாக நடந்து கொள்வான். இரண்டும் பின்னி பிணைந்தது. நல்ல சூழலில் வளரும் குழந்தைகள் நல்ல மனிதர்களாக உருவாகும் வாய்ப்பு உள்ளது. நாம் உண்ணும் உணவு சக்தியாக உருமாறி நம்முடைய செயல்களில் வெளிப்படும். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் ஒரு ஆராய்ச்சியில் சைவ உணவையும் அசைவ உணவையும் ஒப்பிட்டு ஆய்வு நடத்திய போது, அசைவ உணவுக்கு 2.9 மடங்கு அதிக நீர், 2.5 மடங்கு அதிக சக்தி, 13 மடங்கு அதிக உரங்கள் மற்றும் 1.5 மடங்கு அதிக பூச்சிக்கொல்லிகள் தேவைப்படுகிறது என்று கண்டறிந்துள்ளனர். இத்தாலியில் ஒரு ஆராய்ச்சியில் அசைவ உணவுகள் சுற்றுச்சூழலை அதிக அளவு பாதிப்பதை உறுதி செய்துள்ளனர். அதிலும் 41-45% அதிக நீர் தேவையின் மூலம் இந்த பாதிப்பு மிகவும் அதிகமாகிறது என்று கண்டறிந்துள்ளனர். இன்னும் ஒரு ஆராய்ச்சியில் உணவுக்காக மிருகங்களை வளர்ப்பதனால் பசுமை குடில் வாயுக்கள், கார், பேருந்து மற்றும் வான ஊர்தி முதலான போக்குவரத்து சாதனங்களால் ஏற்படும் விளைவை விட பன்மடங்கு உயர்ந்ததாக கண்டறியப்பட்டுள்ளது. சோயா மொச்சையில் உள்ள புரதச்சத்து மற்றும் அசைவ புரதச்சத்து இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, 1 கிலோ தயார் செய்ய அசைவ புரதச்சத்துக்கு நிலம் 12 மடங்கும் எரிசக்தி 13 மடங்கும் தண்ணீர் 15 மடங்கும் அதிகம் தேவை என இன்னொரு ஆராய்ச்சியில் கண்டறியப்பட்டுள்ளது. எனவே நீடித்த வேளாண்மையைப் போல் நீடித்த வாழ்க்கை மற்றும் உணவு முறைக்கு சைவ உணவுகளே சிறந்தது என்பது தெளிவாகிறது. உலகிலேயே மரம் வெட்டி காகிதம் தயார் செய்து அதில் மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், தூய காற்று பெறுவோம் என்று எழுதும் ஒரே ஜீவராசி மனித இனமாக இருக்கிறோம். அதேபோல் சைவர்கள் என்று கூறிக்கொண்டு பரோட்டா, பீட்சா, பர்கர் போன்ற வெற்று உணவுகளையும், நூடுல்ஸ், பாஸ்தா போன்ற துரித உணவுகளையும் சாப்பிட்டு உணவை குறை கூறக்கூடாது. இயற்கை வேளாண்மை பெருகி வரும் சூழல் உருவாகியுள்ளது. இயற்கை உரங்களிலும் உடல் எடையை கூட்ட கோழி ஆடு மாடுகளுக்கு இடப்படும் ஹார்மோன் ஊசிகளின் மூலம் அவற்றின் கழிவுகளிலும் அதன் பாதிப்பு ஏற்பட்டு சுற்றுச்சூழல் கெடும் வாய்ப்பு உள்ளது. எனவே வெளியிலிருந்து இடப்படும் இடுபொருட்களை குறைவாக பயன்படுத்தி நீடித்த நிலைத்த வேளாண்மைக்கு வழிகோலலாம். மண்ணின் ஆன்மாவாக விளங்கும் நுண்ணுயிர்களை பல்லுயிர் பெருக்கத்தை பேணும்போது அவை நமக்கு இரட்டிப்பாக நற்பலன்களை ஏற்படுத்தும். இந்த ஆண்டு மண்ணிற்கான சர்வதேச ஆண்டாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உணவு மற்றும் வேளாண்மை கழகம் FAO சர்வதேச மண்ணுக்கான ஆண்டாக 2015 அறிவித்துள்ளனர். எனவே நாம் மண்ணின் ஆன்மாவான நுண்ணுயிர்களை பல்லுயிர் பெருக்கத்தை பேணும்போது அவை மண்ணை வளமானதாக பாதுகாத்து நீடித்த வேளாண்மைக்கு வழிகோலும். அதேபோல் வெளிநாடுகளை தாயகமாக கொண்ட சைவ உணவுகளும் அசைவ உணவை விட சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது. பார்த்தீனியம் போன்ற ஒழிக்க முடியாத கலைகள் அவ்வாறு பரவியதுதான். எனவே உணவு என்பது உடல், மன உணர்வு, சமூக, ஆன்மீக நல்லிணக்கம் அனைத்தையும் பாதிக்கக்கூடியது. எனவே நாம் நல்லெண்ணத்துடன் பிற உயிர்களை நம்முயிர் போல் பாவித்தல் இன்றியமையாதது. மிருகத்தை கொல்லும் போது அதன் மனதில் ஏற்படும் மரண பயம், துடிப்பு, வேதனை அனைத்தும் நம் மனதில் விளைவை ஏற்படுத்தும். பயிரும் உயிர்தானே என்று வீண் விவாதம் செய்கின்றனர். ஆனால் உண்மையில் பழுத்து விழுந்த பழங்கள்தான் நாம் உணவாக கொள்ள வேண்டியவை. தானியங்களும் அறுவடைக்கு தயாரான பின்தான் நாம் உபயோகப்படுத்துகிறோம். ஒருவேளை உண்பவன் யோகி, இருவேளை உண்பவன் போகி, மூன்று வேளை உண்பவன் ரோகி, பலவேளை உண்பவன் துரோகி என்கின்றனர் மூத்தோர். எனவே நம் உணவு, உடை, சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் ஜீவகாருண்யம் முக்கிய பங்கு வகிக்கிறது. வங்காரி மாத்தாய் என்ற நோபல் பரிசு பெற்ற பெண்மணி உலக அமைதிக்கு சுற்றுச்சூழல் மிகவும் இன்றியமையாதது என்கிறார். எனினும் நாம் இயற்கை வளங்களை அழித்தால் அதன் குறைபாடு ஏற்பட்டு சண்டை சச்சரவு ஏற்படுகிறது. இந்த அமைதியற்ற சூழலில் வாழும் மனிதர்களும் அமைதியாக இருக்க முடியாது. மனிதம் பண்பட்டால் உலகமே ஆனந்த ஆலயமாக விளங்கும். நாம் அரை பங்கு உணவு, கால் பங்கு தண்ணீர் உட்கொள்ள வேண்டும். மீதமுள்ள கால் பங்கு காற்று இருக்க வேண்டும். எப்போதும் உடலில் குளிரூட்டக்கூடிய அல்லது வெப்பமூட்டக்கூடிய உணவுகளை உட்கொள்வது தவறு. வாழ்க்கை முறை மற்றும் உணவு பழக்கங்கள் மாறினால் தானாகவே எல்லா உயிர்கள் மீதும் கருணையும் அன்பும் ஏற்படும். சுற்றுச்சூழலை பாதுகாக்க மத்திய மாநில அரசுகள் பல திட்டங்கள் வகுக்கின்றன. தூய்மை இந்தியா போன்ற திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு மக்கள் ஒத்துழைத்தால் சுற்றுச்சூழல் மேம்படும். அதேபோல் மாநில அரசும் திடக்கழிவு மேலாண்மை போன்ற நல்ல சிறந்த திட்டங்களை ஏற்படுத்துகின்றன. அதேபோல் மக்கக்கூடிய மக்காத குப்பைகளை தனியாக சேகரித்து மக்கக்கூடிய குப்பைகளை உரமாக்கி வீட்டிலேயே நாம் பயன்படுத்தலாம். அடுத்தது மனிதருள் ஜீவகாருண்யம். 2 வருடங்களுக்கு முன் ஒரு சகோதரி நம் நாட்டின் தலைநகரில் சாகும் அளவுக்கு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானாள். அது வெளியில் தெரிந்தது. எவ்வளவோ தெரியாமல் தகாத உறவுகள், கொலை, கொள்ளை, துன்புறுத்தல், கற்பழிப்பு போன்ற சம்பவங்கள் எதை உணர்த்துகின்றன? ஆன்மீகத்தில் இருப்பவர்கள் கூட இதற்கு விதிவிலக்காக சில சமயம் இருப்பதில்லை. ஆனால் உண்மையான ஆன்மீகம் என்பது அனைவரையும் அன்பு செய்வது. அடுத்தது தொழிலில் ஜீவகாருண்யம். செய்யும் தொழிலே தெய்வம் என்பது ஆன்றோர் மொழி. தொழிலில் சேவை மனப்பான்மை மிகவும் அவசியம். கல்வி, மருத்துவம், காவல்துறை, நீதித்துறை, கலைத்துறை, அரசு பணிகள் ஆகியவற்றில் ஜீவகாருண்யம் மிகவும் அவசியம். ஆசிரியர்கள் மாணவிகளை வன்கொடுமைக்கு ஆளாக்குதல், ஏழைகளுக்கு நீதி மறுக்கப்படுதல், திரைப்படங்களில் வன்முறை மற்றும் ஆபாச காட்சிகள் ஆகியவை குற்றங்களுக்கு தூண்டுகோலாக இருப்பதால் ஆனந்த நிலைக்கு எதிராக இருக்கிறது. மருத்துவர்கள் நம்பிக்கையூட்டும் வகையில் பேசினாலே நோயின் தாக்கம் பாதி குறைந்துவிடும். பொறியாளர்கள் பல்லாண்டு தாங்கக்கூடிய கட்டடங்களை கட்டாமல் உயிர் சேதம் ஏற்படுத்துவதை பார்க்கிறோம். நாம் வள்ளலார் காந்தி பிறந்த நாளில் மட்டும் சில செயல்களை தவறு என்று யோசிக்கிறோம். இந்த எண்ணத்தில் மாற்றம் ஏற்பட வேண்டும். ஒரு செயல் நல்லதென்றால் அதற்கென்று ஒரு நாள் ஏற்படுத்தினால் அன்று மட்டும் சிந்திப்பதற்காக அல்ல, அதை வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். காக்கை குருவி எங்கள் ஜாதி, காடுமலை எங்கள் கூட்டம் என்ற மகாகவி பாரதியின் சிந்தனை அனைத்து மக்களுக்கும் ஏற்பட்டால் வாழும் இடமே சொர்க்கமாகும். தொழிலில் சுத்தமாக இருந்தால் எந்த துன்பமும் அண்டாது. நம் நாட்டின் முன்னேற்றத்திற்கு முக்கிய எதிரியாக ஊழல் மற்றும் மக்கள் தொகை பெருக்கத்தை கூறுகிறோம். இந்த ஊழல் அனைத்து இடங்களிலிருந்தும் ஒழிக்கப்பட வேண்டும். வேளாண்மை தொழிலில் விளைநிலங்களை தாய்போல் எண்ணி செயல்பட வேண்டும். வேளாண் ஆராய்ச்சியாளர்கள் விவசாயிகளுக்கு குறைந்த இடுபொருட்களிலிருந்து மண்ணின் தன்மை மாறாது நல்ல மகசூலும் விளைச்சலும் கிடைத்து நிலையான வருமானம் கிடைக்க தேவையான தொழில்நுட்பங்களை ஆராய்ச்சிகள் மூலம் கொடுக்க வேண்டும். இவ்வாறு அனைத்து தொழிலும் சிறப்பாக விளங்கினால் நம் நாடு மூத்த விஞ்ஞானி திரு எம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் கூறுவது போல் வருங்காலம் தானியமுள்ள நாட்டுக்குத்தான் சிறப்பாக அமையும், துப்பாக்கியுள்ள நாட்டுக்கல்ல. எனவே நம் நாடு வேளாண்மையில் சிறந்து விளங்கினால் அனைத்து வகையிலும் முன்னேற்றம் காணும். சமூகத்தில் ஜீவகாருண்யம் அவசியம். குடும்ப அமைப்பு காரணமாக வெளிநாட்டினர் இந்தியாவை சிறப்பாக மதிக்கின்றனர். சமீபத்தில் நம் நாட்டுக்கு வந்த அமெரிக்க அதிபர் கூட தங்கள் மகள்களுக்கு இந்திய கலாச்சாரத்தை கற்றுக் கொடுப்பேன் என்று கூறுகிறார். அவ்வாறு இருக்க நாம் சிறிது சிறிதாக மேல்நாட்டு கலாச்சாரத்துக்கு மாறிக்கொண்டிருக்கிறோம். இந்த நிலை மாற்றப்பட வேண்டும். குடும்பம் நன்றாக இருந்தால் ஊரும் நாடும் நலம் பெறும். தற்போது சொத்துக்காக பெற்றவர்களை கொலை செய்தல், மாமியார் மருமகள் சண்டை, அப்பாவே மகளை புணர்தல் போன்ற தீய செயல்கள் அரங்கேறுவதை அன்றாடம் நாம் செய்தியில் கேட்கிறோம். எனவே குடும்பத்திலும் சமூகத்திலும் ஜீவகாருண்யம் மேலோங்க வேண்டும். இப்படி அனைத்து நிலைகளிலும் உணவில், உடையில், தொழிலில், சுற்றுச்சூழலில் மற்றும் குடும்பம் மற்றும் சமூகத்தில் அனைத்து நிலைகளிலும் ஜீவகாருண்யம் மேலோங்கினால் நம் நாடு முன்னேறும் என்பதில் ஐயமில்லை. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே, இதுதான் ஞானத்தின் நிலை. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய வள்ளலார் போன்ற மகான்கள் காருண்யத்தினால்தான் மோட்சம் அடைந்தனர். முல்லைக்கு தேர் தந்த பாரி, பசுவுக்காக தன் மகனை தேர்காலில் இட்டு கொன்ற மனுநீதி சோழன் ஆகியோர் விளங்கிய நாடு. நம் பாரம்பரியத்தை பேணி மூத்தோர் சொல் வாக்குப்படி வாழ்ந்தால் அனைவரிடமும் கருணை ஏற்படும். ஓரறிவு ஜீவன் முதல் ஆறறிவு ஜீவன் வரை அன்பாக நடத்தினால் உலகமே சொர்க்கமாகும். இல்லையென்றால் நம் கண்முன்னே நம் இளைஞர்களும் குழந்தைகளும் இறப்பதை காண்கின்ற தலைமுறையாக நாம் விளங்க வேண்டி வரும். வாழ்வது ஒருமுறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. மானிட சேவையே மகேசன் சேவை. ஜீவகாருண்யமே மோட்சத்தின் திறவுகோல். நன்றி நேயர்களே.